ஓம் சாந்தி. அக்டோபர் 2, 2025, காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா என்பதே அதி இனிமையான வார்த்தையாகும். பாபா என்ற வார்த்தை உங்கள் உதடுகளிலிருந்து சதா வெளிப்பட வேண்டும். தொடர்ந்தும் அனைவருக்கும் ஷிவ் பாபாவின் அறிமுகத்தை கொடுங்கள். கேள்வி: சத்திய யுகத்தில் மனிதர்கள் மாத்திரமின்றி விலங்குகளும் கூட ஒருபொழுதும் நோய்வாய்ப்படுவதில்லை, ஏன்? பதில்: சங்கம யுகத்தில் பாபா ஆத்மாக்கள் மீதும் எல்லையற்ற உலகின் மீதும் செய்யும் சத்திர சிகிச்சையால் நோய்களின் பெயரும் சுவடுகளும் மறைந்து விடுகின்றன. தந்தையே அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணராவார். தற்பொழுது உலகம் நோய்களால் நிறைந்திருக்கிறது. பின்னர் அவ்வுலகில் துன்பத்தின் பெயரோ சுவடோ எஞ்சி இருக்காது. இவ்வுலகின் துன்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் மிக மிக தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். பாடல்: உங்களை கண்டுகொண்டதால் நாங்கள் அனைத்தையுமே கண்டுகொண்டோம். ஆகாயம் பூமி அனைத்தும் எங்களுக்கே சொந்தம். ஓம் சாந்தி. நீங்கள் இரு முறை கூட இரட்டை ஓம் சாந்தி கூறலாம். ஆத்மா தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். இந்த ஆத்மாவாகிய நான் ஓர் அமைதி சுரூபம். எனது வசிப்பிடம் அமைதி தாமமாகும். நாங்கள் அனைவரும் பாபாவின் குழந்தைகள். ஆத்மாக்கள் அனைவரும் ஓம் என கூறுகின்றனர். அங்கு நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் இங்கு வரும்பொழுது சகோதர சகோதரிகள் ஆகின்றோம். உறவு முறையானது இப்பொழுது சகோதர சகோதரியின் ஆரம்பமாகிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள். அத்துடன் நீங்கள் பிரம்மாவினதும் குழந்தைகள் என்பதால் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். நீங்கள் வேறு எந்த உறவு முறைகளையும் கொண்டிருக்கவில்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவார்கள். இப்பழைய உலகை மாற்றுவதற்காக அவர் இந்நேரத்திலேயே வருகின்றார். பிரம்மா மூலம் மாத்திரமே தந்தை புதிய உலகை படைக்கின்றார். நீங்கள் பிரம்மாவுடனும் ஓர் உறவு முறையை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வழிமுறை மிக நல்லது. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அத்துடன் உங்களை சகோதர சகோதரிகளாக கருதுங்கள். குற்ற பார்வை எதுவும் இருக்கக்கூடாது. இங்கு குமார்களும் குமாரிகளும் வளர்ந்து வரும் பொழுது அவர்களின் கண்கள் தொடர்ந்தும் குற்றமுடையதாகி அவர்கள் குற்ற செயல்களை செய்கின்றார்கள். இராவண ராஜ்யத்திலேயே குற்ற செயல்கள் இடம்பெறுகின்றன. சத்தியுகத்தில் குற்ற செயல்கள் எதுவும் கிடையாது. குற்றம் என்ற வார்த்தை கூட அங்கு கிடையாது. இங்கு பல குற்ற செயல்கள் உள்ளன. அதற்காக நீதிமன்றங்களும் உள்ளன. அங்கு நீதிமன்றங்கள் போன்றவை இல்லை. சிறைச்சாலைகள், காவல் நிலையங்கள் அல்லது திருடர்கள் போன்றவை அங்கு இல்லாதிருப்பது ஓர் அற்புதமே ஆகும். இந்த துன்ப விஷயங்கள் அனைத்தும் இங்கேயே இடம்பெறுகின்றன. இதனாலேயே இது துன்ப பூமி. வெற்றி தோல்வி மற்றிய நாடகம் என குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இதனாலேயே இது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி பற்றிய நாடகம் என குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்து கொள்கிறீர்கள். மாயையால் தோற்கடிக்கப்படுபவர்கள் அனைத்தினாலும் தோற்றுப்போகிறார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. தந்தை வந்து அரை கல்பத்திற்கு மாயையை வெற்றி கொள்ளச் செய்கின்றார். பின்னர் நீங்கள் அரை கல்பத்திற்கு தோற்கடிக்கப்பட வேண்டும். இது எதுவும் புதியதல்ல. இது சில சதங்கள் பெருமதி வாய்ந்த சாதாரண நாடகமாகும். பின்னர் நீங்கள் என்னை நினைவு செய்து அரை கல்பத்திற்கு உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். நீங்கள் இராவண ராஜ்யத்தில் என்னை மறக்கின்றீர்கள். பாரத மக்கள் எதிரியாகிய இராவணனின் கொடும் பாவியை ஒவ்வொரு வருடமும் இருக்கின்றனர். பாரத மக்கள் பலர் இருக்கின்ற நாடுகளிலும் அவர்கள் அந்த கொடும் பாவியை இருக்கின்றனர். இது பாரத மக்களின் சமய பண்டிகை என அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் தசேராவை இராவணனின் கொடும் பாவியை எரித்து கொண்டாடுகின்றனர். எனவே அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம் என குழந்தைகளாகி நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இப்பொழுது இலங்கையில் மாத்திரமின்றி முழு உலகிலும் இராவண ராஜ்யமே உள்ளது. உலகம் மிக பெரியது. முழு உலகமும் கடலால் சூழப்பட்டுள்ளது என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். எருது ஒன்று தனது ஒரு கொம்பால் உலகை தாங்கி நிற்பதாகவும், அந்த எருது களைப்படையும் பொழுது அது மற்ற கொம்பிற்கு அதை மாற்றுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் அப்படி எதுவுமே இல்லை. உலகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. சுற்றி வர எங்கும் நீர் மாத்திரமே உள்ளது. இப்பொழுது முழு உலகமும் இராவணராஜ்யமாகும். எனவே தந்தை ராமராஜ்யத்தை அல்லது கடவுளின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக மீண்டும் வருகின்றார். நீங்கள் ஈஸ்வரனை, கடவுளை பற்றி பேசும்போது அவரை சர்வசக்திவான் என்றும் அவரால் அனைத்தையும் செய்ய முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அப்புகழ் அவசியமற்றது. அவர் மீது அவ்வளவு அன்பு கிடையாது. இங்கு கடவுள் தந்தை என அழைக்கப்படுகின்றார். பாபா என்று கூறும்பொழுது ஓர் ஆஸ்தியை பெறும் விஷயம் உள்ளது. ஷிவ் பாபா கூறுகின்றார், நீங்கள் எப்பொழுதும் பாபா பாபா என்று கூற வேண்டும். ஈஸ்வரன் பிரபு போன்ற வார்த்தைகளை மறந்து விடுங்கள். பாபா கூறுகின்றார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். நீங்கள் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்தும் பொழுது ஷிவ் பாபாவின் அறிமுகத்தை மீண்டும் மீண்டும் கொடுங்கள். ஷிவ் பாபா மாத்திரமே அதி மேலானவர் ஆவார். அவர் தந்தையாகிய கடவுள் என்றும் அழைக்கப்படுகின்றார். பாபா என்ற வார்த்தையே அனைத்திலும் அதி இனிமையானது. உங்கள் வாயிலிருந்து ஷிவ் பாபா ஷிவ் பாபா என்ற வார்த்தை தொடர்ந்தும் வெளிப்பட வேண்டும். வாய் என்னும் போது அது மனிதர்களுடையது மாத்திரமே ஆகும். அது பசுவின் வாயாக இருக்க முடியாது. நீங்கள் சிவசக்திகள். உங்கள் கமல வாயிலிருந்து ஞான அமிர்தம் வெளிப்படுகிறது. உங்கள் பெயரை போற்றச் செய்வதற்காக அவர்கள் கௌமுக்கை பசுவின் வாயை குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் கங்கைகளை பற்றி இவ்வாறு கூறுவதில்லை. இப்பொழுதே கமல வாயிலிருந்து அமிர்தம் வெளிப்படுகிறது. நீங்கள் ஒருமுறை ஞான அமிர்தத்தை பருகிவிட்டால் அதன் பின்னர் நஞ்சை பருகக்கூடாது. அமிர்தத்தை பருகுவதால் நீங்கள் தேவர்கள் ஆகினீர்கள். நான் அசுரர்களை தேவர்கள் ஆக்குவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது தேவ சமுதாயத்தினர் ஆகின்றீர்கள். எவ்வாறு அல்லது எப்பொழுது சங்கமயுகம் வருகின்றது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய நாங்கள் அதி மேன்மையான சங்கம யுகத்திற்கு உரியவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மற்ற அனைவரும் கலியுகத்திற்கு உரியவர்கள். உங்களில் வெகு சிலரே இருக்கின்றீர்கள். உங்களிடம் விருட்சம் பற்றிய ஞானம் உள்ளது. முதலில் விருட்சம் சிறியதாக இருந்து பின்னர் வளர்கிறது. அவர்கள் பிறப்பை கட்டுப்படுத்துவதற்காக பல கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றனர். எவ்வாறாயினும் மனிதர்கள் ஒன்று நிகழ வேண்டும் என்று நினைக்க அதற்கு பதிலாக மற்றொன்று நிகழ்கிறது. அனைவரும் மரணித்தாக வேண்டும். தாங்கள் மிக சிறந்த அறுவடை செய்வோம் என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மழை வரும்பொழுது பெருமளவு சேதம் விளைவிக்கப்படுகிறது. இயற்கை அனர்த்தனங்கள் பற்றி எவரும் புரிந்து கொள்வதில்லை. எதற்கும் உத்தரவாதம் இல்லை. அறுவடை காலத்தில் ஆலங்கட்டி மழையுடன் பலத்த புயல் அடிக்கும் பொழுது சேதம் விளைவிக்கப்படுகிறது. மழை இல்லாமல் போனாலும் கூட சேதம் ஏற்படவே செய்கிறது. அவை இயற்கை அனர்த்தனங்கள் எனப்படுகின்றன. அவ்வாறு பல இடம்பெறும். அவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் மிகவும் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். சத்திர சிகிச்சைக்கு உள்ளாகும் ஒருவரை பார்க்க முடியாத நபர் மயங்கி விழுந்து விடுகின்றார். இந்த அழுக்கான உலகம் முழுவதும் இப்பொழுது சத்திர சிகிச்சைக்கு உள்ளாகப் போகிறது. தந்தை கூறுகின்றார், நான் அனைவருக்கும் சத்திர சிகிச்சை செய்ய வந்துள்ளேன். முழு உலகமும் நோய்வாய்ப்பட்டுள்ளது. தந்தை அனாதியான சத்திரை சிகிச்சை நிபுணர் என்றும் அழைக்கப்படுகின்றார். எதிர்கால உலகில் வாழப்போகும் எவரும் ஒரு பொழுதும் வேதனையோ துன்பத்தையோ அனுபவிக்காத வகையில் அவர் இப்பொழுது முழு உலகிலும் ஒரு சத்திர சிகிச்சையை மேற்கொள்கின்றார். அவர் அத்தகைய மகத்தான சத்திர சிகிச்சையாளர் ஆவார். அவரே ஆத்மாக்கள் மீதும் எல்லையற்ற உலகின் மீதும் சத்திர சிகிச்சை செய்பவராவார். அங்கு மனிதர்கள் மாத்திரமின்றி விலங்குகள் கூட ஒருபொழுதும் நோய்வாய்ப்படுவதில்லை. தந்தை தனது பாகம் என்னவென்றும் குழந்தைகளின் பாகம் என்னவென்றும் விளங்கப்படுத்துகின்றார். இது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய நாடகம் எனப்படுகிறது. நீங்கள் இப்பொழுதே இதனை பெறுகின்றீர்கள். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இன்று சத்குருவார் தினம். நீங்கள் எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். வியாபாரத்திலும் கூட கூறப்படுகிறது, உண்மை பேசுங்கள், ஏமாற்றாதீர்கள். இருந்த பொழுதிலும் அவர்கள் பேராசைப்பட்டு கூடுதலான விலை கூறி பேரம் பேசுகிறார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் உண்மை பேசுவதில்லை, பொய்களையே பேசுகின்றனர். இதனாலேயே அவர்கள் சத்தியமானவரை நினைவு செய்கின்றனர். கூறப்படுகிறது, சத்தியமானவரின் பெயர் உங்களுடனேயே இருப்பதாக. சத்தியமான பாபா மாத்திரமே ஆத்மாக்களை உங்களை தன்னுடன் திரும்ப அழைத்து செல்வார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது சத்தியத்தின் சகவாசத்தினுள் வந்திருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அவருடன் திரும்பிச் செல்வீர்கள். சத்தியமான ஷிவ் பாபா வந்துவிட்டார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் ஆத்மாக்களாகிய எங்களை தூய்மையாக்கி அனைவரையும் தன்னுடன் ஒன்றாக திரும்ப அழைத்து செல்வார். சத்தியுகத்தில் ராமரின் பெயரோ சத்தியமானவரின் பெயரோ உங்களுடன் இருப்பதாக நீங்கள் கூற மாட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்காகவே வந்திருக்கின்றேன். நான் உங்களை எனது கண்களில் அமர்த்தி வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்கின்றேன். இது இக்கண்கள் அன்றி மூன்றாவது கண்ணாகும். உங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்ல தந்தை இந்நேரத்தில் வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது சங்கரரின் ஊர்வலம் அல்ல, இது சிவனின் குழந்தைகளின் ஊர்வலமாகும். அவர் அத்துடன் கணவன்மாருக்கெல்லாம் கணவனாவார். அவர் கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் மணவாட்டிகள், நானே மணவாளன். நீங்கள் அனைவரும் காதலிகள், நானே அன்பிற்கினியவர். அன்பிற்கினியவர் ஒருவரே ஆவார். நீங்கள் அரை கல்பமாக அன்பிற்கினியவரான எனது காதலிகளாக இருந்து வந்தீர்கள். நான் இப்பொழுது வந்துவிட்டேன். நீங்கள் அனைவரும் பக்தர்கள். கடவுளே பக்தர்கள் அனைவரையும் பாதுகாப்பவர். ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்கள் மூலம் பக்தி செய்கின்றனர். சத்திய திரேதாயுகங்களில் பக்தி கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது பக்தியின் பலன் கொடுக்கப்படுகிறது. அதற்கான வெகுமதியை நீங்கள் சத்யுகத்தில் அனுபவம் செய்கின்றீர்கள். அவரே உங்களது அன்பிற்கினியவர். அவர் உங்களை தன்னுடன் திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்வார். பின்னர் நீங்கள் இப்பொழுது செய்யும் முயற்சிக்கு ஏற்ப உங்களின் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். இது எங்கும் எழுதப்படவில்லை. சங்கரர் பார்வதிக்கு அமரத்துவ கதையை கூறியதாக அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் அனைவரும் பார்வதிகள். நானே அமரத்துவ கதையை உங்களுக்கு கூறுகின்ற அமரத்துவ பிரபு ஆவேன். அந்த ஒருவர் மாத்திரமே அமரத்துவ பிரபு என அழைக்கப்படுகின்றார். தந்தையே அதி மேலானவர். அவருக்கென ஒரு ஷரீரம் இல்லை. அவர் கூறுகின்றார், அமரத்துவ பிரபுவாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறுகின்றேன். சங்கரரும் பார்வதியும் எவ்வாறு இங்கு வந்திருக்க முடியும்? அவர்கள் சூரியனின் சந்திரனின் ஒளியேதும் அற்ற சூட்சும வதனத்திலேயே உள்ளனர். உண்மையான தந்தை இப்பொழுது உங்களுக்கு உண்மை கதையை கூறுகின்றார். வேறு எவராலும் அன்றி தந்தையால் மாத்திரமே உண்மை கதையை உங்களுக்கு கூற முடியும். விநாசம் இடம் பெறுவதற்கு காலம் எடுக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உலகம் மிக பெரியது. பல கட்டடங்கள் வீழ்ந்து அழியும். பூகம்பங்கள் மூலம் பெருமளவு சேதம் விளைவிக்கப்படும். பலர் மரணிப்பார்கள். பின்னர் உங்களின் சிறிய விருட்சம் மாத்திரமே எஞ்சி இருக்கும். டெல்லி ஃபரிஸ்தான், அதாவது தேவதைகளின் பூமியாகும். ஃபரிஸ்தானில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் மாத்திரமே இருக்கும். அங்கு அத்தகைய பெரிய மாளிகைகள் கட்டப்படும். நீங்கள் எல்லையற்ற சொத்துக்களை பெறுவீர்கள். உங்களுக்கு எவ்வித செலவும் ஏற்படாது. பாபா கூறுகின்றார், இவரது பிரம்மா வாழ்க்கை காலத்தில் தானியங்கள் மிக மலிவாக இருந்தன. எனவே சத்தியுகத்தில் எவ்வளவு மலிவாக இருக்கும் என சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரினது வீடும் நிலமும் டெல்லியின் அளவிற்கு பெரிதாக இருக்கும். உங்களின் ராஜ்யம் இனிய நீர் கொண்ட ஆற்றங்கரையில் இருக்கும். உங்கள் ஒவ்வொருவரிடமும் என்னதான் இருக்காது? உங்களிடம் எப்பொழுதும் உணவு இருக்கும். அங்கு பழங்களும் மலர்களும் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். நீங்கள் அங்கு சென்று அமிர்தத்தை சுபீரத்தை பருகிவிட்டு திரும்பி வந்தீர்கள். அங்கு ஒரு தோட்டக்காரர் இருந்ததாக அவர்கள் கூறுவதுண்டு. தோட்டக்காரர் நிச்சயமாக வைகுந்தத்திலும் ஆற்றங்கரைகளிலும் இருப்பார். அங்கு வெகு சிலரே இருப்பார்கள். இப்பொழுது பல பில்லியன் கலக்கானோர் உள்ளனர். எவ்வாறாயினும் பின்னர் அங்கு 900,000 பேர் மாத்திரமே இருப்பார்கள். அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாக இருக்கும். தந்தை அத்தகையதோர் ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கின்றார். எவராலும் அதை எங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. நீங்கள் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் அதிபதிகளாக இருப்பீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். கேட்கும் பொழுது சந்தோஷ பாதரசத்தை உயர வைக்கின்ற 6 முதல் 8 வரையான அத்தகைய பாடல்கள் உள்ளன. உங்கள் ஸ்திதி நன்றாக இல்லாதிருப்பதை உணர்ந்தால் அப்பாடல்களில் ஒன்றை கேளுங்கள். அவை சந்தோஷ பாடல்களாகும். அவற்றின் அர்த்தத்தை கூட நீங்கள் அறிவீர்கள். உங்களை முக மலர்ச்சியாக வைத்திருப்பதற்காக பாபா பல வழிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றார். சிலர் தங்களிடம் அதிக சந்தோஷமில்லை என்றோ அல்லது தங்கள் மாயையின் புயல்களை அனுபவம் செய்கிறார்கள் எனவோ பாபாவிற்கு எழுதுகின்றனர். ஓ, ஆனால் மாயையின் புயல்கள் வரும்பொழுது ஏதாவது பாடலை கேளுங்கள். பெரிய ஆலயங்களில் அவர்கள் மக்களை மகிழ்விப்பதற்காக நுழைவாயிலில் பாடலை போட்டுவிடுகின்றனர். மும்பையில் மாதவ்பாக் என்ற இடத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ஆலய நுழைவாயிலில் அவர்கள் தொடர்ந்தும் பாடலை போடுகின்றனர். நீங்கள் ஏன் இத்திரை பாடல்களை போடுகின்றீர்கள் என சிலர் கேட்கின்றனர். நாடகத்தின்படி அவை எங்களுக்கு மிகவும் பயனுள்ளவை என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். அவற்றை கேட்பதால் நீங்கள் சந்தோஷம் அடைகின்றீர்கள். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் அவற்றை மறந்து விடுகின்றனர். நீங்கள் வீட்டில் சோகமாக இருக்கும்போது இப்பாடல்களை கேட்டு சந்தோஷம் அடையுங்கள். இவை மிகவும் பெருமதி வாய்ந்த விஷயங்களாகும். ஒருவரின் வீட்டில் சண்டை சச்சரவுகள் தொடருமாயின் அவர்களிடம் கூறுங்கள், கடவுள் கூறுகின்றார், காமமே கொடிய எதிரி. இதை வெற்றி கொள்வதால் நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். பின்னர் மலர் தூவுதலும் வெற்றி முழக்கமும் இருக்கும். பொன் மலர்கள் தூவப்படும். நீங்கள் இப்பொழுது முட்களில் இருந்து பொன் மலர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் அவதாரம் எடுப்பீர்கள். மலர்கள் தூவப்படுகின்றது என்றல்ல, நீங்களே மலர்களாக கீழே இறங்குகின்றீர்கள். பொன் மலர்கள் தூவப்படுவதாக மக்கள் நினைக்கின்றனர். ஓர் இளவரசர் வெளிநாட்டிற்கு சென்று விருந்து கொடுத்ததுடன் விருந்திற்காக பொன் மலர்களையும் செய்வித்தார். அவை அனைவர் மீதும் தூவப்பட்டன. அவர் தனது சந்தோஷத்திற்காக அதிக அளவு விருந்தோம்பலை செய்தார். அவர் நிஜ தங்கத்தினாலேயே அவற்றை செய்வித்தார். பாபாவிற்கு அவரின் அந்தஸ்து போன்றவை மிக நன்றாக தெரியும். உண்மையில் நீங்களே மலர்களாக கீழே இறங்குகின்றீர்கள். பொன் மலர்களாகி நீங்கள் மேலிருந்து கீழே இறங்குகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உலக ராஜ்யம் என்ற மாபெரும் அதிர்ஷ்டலாப சீட்டை வெல்கின்றீர்கள். ஒரு லௌகீக தந்தை, நான் உங்களுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கின்றேன் என கூறும் பொழுது அவரது குழந்தைகள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றனர். பாபா கூறுகின்றார், நான் உங்களுக்காக சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் அங்கு ஆட்சி செய்வீர்கள். எனவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பாபா ஒருவருக்கு சிறிய பரிசொன்றை கொடுத்த போது அவர் கூறினார், பாபா, நீங்கள் எங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றீர்கள். அதனுடன் ஒப்பிடும் பொழுது இப்பரிசு எம்மத்திரம். ஆ, எனினும் நீங்கள் ஷிவ் பாபாவின் நினைவு சின்னத்தை வைத்திருந்தால் உங்களால் ஷிவ் பாபாவை நினைவு செய்து பல மில்லியன்களை பெற முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. நீங்கள் சத்திய சகவாசத்துடன் வீடு திரும்ப வேண்டும். எனவே சதா உண்மையானவராக இருங்கள். ஒரு பொழுதும் பொய் பேசாதீர்கள். 2. பிரம்மா பாபாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். எனவே நீங்கள் ஒரு பொழுதும் குற்ற செயல்களை செய்யக்கூடாது. சகோதரர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் என்பது தவிர்த்து மற்ற உறவு முறைகள் பற்றிய எந்த விழிப்புணர்வும் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் திரிகால்தரிசியாகி உங்களின் நினைவென்னும் சக்தியால் உங்களுடையதும் மற்றவர்களினதும் மேன்மையான முயற்சிகளின் பெருபேற்றை அறிந்தவர் ஆகுவீர்களாக. பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்பவர்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் விஞ்ஞானிகள் அறிந்திருப்பதைப் போல் திரிகால்தரிசி குழந்தைகளான நீங்கள் உங்களின் மௌனத்தால், அதாவது உங்களின் நினைவென்னும் சக்தியால், உங்களின் சொந்த மேன்மையான முயற்சிகளையும் ஸ்திதியையும் பற்றியும், அத்துடன் மற்றவர்களின் முயற்சிகள் ஸ்திதியை பற்றியும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தெய்வீக புத்தியை கொண்டிருப்பதாலும் உங்களை நினைவின் தூய எண்ணங்களில் ஸ்திரப்படுத்திக் கொள்வதாலும் நீங்கள் திரிகால்தரிசியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் நடைமுறை வடிவில் இடுவதற்காக புதிய திட்டங்கள் தானாகவே வெளிப்படும். ஸ்லோகம். அனைவருடனும் ஒத்துழைப்பவராக இருங்கள். நீங்கள் இயல்பாகவே தொடர்ந்து அன்பை பெறுவீர்கள். அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எவருமே தமக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என கூற முடியாது. ஒருவரால் பேச முடியாதுவிட்டால் அவரால் தனது மனதால், தனது மனோபாவத்தால் மற்றும் சந்தோஷமான ஸ்திதியால் சேவை செய்ய முடியும். உங்களின் ஆரோக்கியம் நன்றாக இல்லாதுவிட்டாலும் வீட்டில் இருந்த வண்ணம் ஒத்துழையுங்கள். உங்களின் மனதில் தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை சேமித்து நல்ல ஆசிகளால் நிரம்பியிருங்கள். ஓம் சாந்தி.